15. தேவனுடைய முத்திரையும் மிருகத்தின் முத்திரையும். இரண்டு வகுப்பினர் மட்டுமே, இரண்டு கூட்டத்தார் மட்டுமே அங்கு இருக்க முடியும். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையினாலோ அல்லது மிருகத்தின் சொரூபம் அல்லது மிருகத்தின் முத்திரையினாலோ இந்த ஒவ்வொரு பிரிவினரும் தெளிவாக முத்திரையிடப்படுவர். விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்குமிடையே நடக்கின்ற மாபெரும் போராட்டத்திலே கிறிஸ்தவ உலகம் முழுவதும் ஈடுபடும். அனைவரும் இதில் ஏதாவது ஒரு பக்கத்தை தெரிந்து கொள்வர். சிலர் இந்த போராட்டத்தின் எந்த பக்கத்துடனும் வெளிப்படையாக ஈடுபடாதிருக்கலாம். அவர்கள் சத்தியத்திற்கு விரோதமான பக்கத்தை தெரிந்தெடுக்காதது போல காணப்படலாம். ஆயினும் நிந்தையை சகிக்கவோ அல்லது சொத்துக்களை இழக்கவோ பயப்படுவதால் அவர்கள் கிறிஸ்துவிற்காக தைரியமாக வெளியே வரமாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்கு எதிரிகளாகவே எண்ணப்படுவர்.
முடிவு காலத்தை நாம் நெருங்கும்போது ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கின்ற எல்லைக்கோடு மிக மிக தெளிவானதாக இருக்கும். அவர்கள் மிகவும் அதிகமாக மாறுபட்ட நிலையிலிருப்பார்கள். இந்த வேறுபாடு மறுபிறப்பு என்று கிறிஸ்துவின் வார்த்தைகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, கிறிஸ்துவுக்குள் புதிதாக சிருஷ்டிக்கப்படல், உலகத்திற்கு மரித்தல், தேவனுக்கென்று பிழைத்திருத்தல் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இவைகள்தான் பரலோகத்துக்கு உரியவர்களிலிருந்து பூலோகத்துக்குரியவர்களை பிரிக்கின்ற பிரிவினைச் சுவர்களாகும். இவைகளே உலகத்துக்குரியவர்கள் யாரென்றும், அதிலிருந்து வெளியே கொண்டுவரப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் யாரென்றும், அதாவது தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் யாரென்றும், இவை இரண்டிற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை விளக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் பிரிக்கப்படுவர். ஒரே குடும்பத்தின் அங்கத்தினராயிருந்தவாயிருந்தவர்கள் பிரிக்கப்படுவர். நீதிமான்களின் மீது ஒரு அடையாளம் போடப்படும். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். மல்கியா 3:17. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் வெளிச்சத்திலுள்ள பிள்ளைகளின் கூட்டத்துடன் இணைந்து கொள்வார்கள். அவர்கள் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசித்து ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் பெற்றுக் கொள்வார்கள்.
ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் நிலைத்திருக்கப் போகும் அதே நேரத்தில் அவன் யாருடன் ஒருங்கிணைத்திருந்தானோ அவர்கள் தேவனிடமிருந்து நித்தியமான பிரிவின் அடையாளத்தை பெற்றிருப்பார்கள். பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின்படியே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சிலாக்கியத்தை பெற்றிராத அநேகர், பெரிய வெளிச்சத்தை பெற்றிருந்தும் அதன்படி நடந்திராத அநேகருக்கு முன்பாக பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். அநேகர் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற சிறந்த வெளிச்சத்தின்படியே வாழ்ந்து அதன்படியே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எச்சரிப்பின் செய்தி உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் செல்லும் வரைக்கும் போதுமான வெளிச்சமும் ஆதாரமும் ஒவ்வொரு ஆத்துமாவிற்கும் கொடுக்கப்படும் வரைக்கும் அனைவரும் நியமிக்கப்பட்ட காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஒரு சிலர் மற்றவரைக் காட்டிலும் குறைவான வெளிச்சத்தை பெற்றிருக்கலாம். என்றாலும் தாங்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின்படியே ஒவ்வொருவரும் நியாயம் தீர்க்கப்படுவர். தேவனுடைய பிரமாணத்தை குறித்த பெரிய வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரமாணம் குணத்தினுடைய தரத்தின் அளவாகும். இதற்கேற்ப மனிதன் இப்பொழுதே தனது குணத்தை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றான். இந்த சட்டங்களாலேயே கடைசி மாபெரும் நாளிலே அவன் நியாயம் தீர்க்கப்படப் போகின்றான். அந்நாளிலே மனிதர்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின்படியே நியாயம் தீர்க்கப்படுவர்.
மாபெரும் வெளிச்சத்தைப் பெற்றிருந்தும் அதை புறக்கணித்தவர்கள் மிகவும் அநேக நற்பயன்கள் கொடுக்கப்படாதிருந்தவர்களைக் காட்டிலும் மிகவும் மோசமான ஒரு நிலையிலே நிற்பார்கள். அவர்கள் கர்த்தரையல்ல, தங்களையே உயர்த்திக் கொண்டார்கள். ஒவ்வொரு தருணத்திலும் தேவன் மீது மனிதர் கொண்டு வந்த அவகீர்த்தியின் அளவுக்குத் தக்கதாக அவர்கள் சுமக்கப் போகும் தண்டனையின் அளவும் இருக்கும். தனது தீர்மானத்தை ஞானமாய்ச் செய்திட போதுமான வெளிச்சத்தை ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கண்களை மூடிக்கொள்பவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. யாதொருவரும் தாங்கள் இதுவரை பெற்றிராததும் பெற்றுக்கொள்ள முடியாததுமான கவனம் செலுத்தா வெளிச்சத்திற்காகவும் சத்திய அறிவிற்காகவும் நியாயத்தீர்க்கப்படமாட்டார்கள். ஆனால் அநேகர் உலகத்தினுடைய தரத்தினை பின்பற்ற விரும்புவதால்
கிறிஸ்துவின் பிரதிநிதியான தூதுவர்களால் தங்களுக்கு அளிக்கப்பட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கின்றார்கள். தங்களது ஆத்துமாவிலே பிரகாசித்த வெளிச்சமும் தங்களது அறிவை சென்றடைந்த சத்தியமும் நியாயத்தீர்ப்பிலே அவர்களை நியாயந்தீர்க்கும். சத்தியத்தை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அதை கேட்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அந்த சத்தியத்தை கேட்காத பட்சத்தில் தாங்கள் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க தேவையில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தால், சத்தியத்தை கேட்டு அதை நிராகரித்ததற்கு ஒப்பாக அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களாக தீர்க்கப்படுவார்கள். சத்தியம் என்ன என்று அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றிருந்தும் தவறைச் செய்வதற்கு தீர்மானிக்கின்றவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கிறிஸ்துவானவர் தமது பாடு மரணத்தின் மூலமாக அறியாமையினால் செய்கின்ற அனைத்து பாவங்களுக்கும் நிவாரணம் உண்டு பண்ணியிருக்கின்றார். ஆனால் வேண்டுமென்றே குருட்டுத்தனமாக வலிய தவறு செய்வதற்கு அங்கு எந்தவித பரிகாரமும் இல்லை. நமது அறிவிற்கு எட்டாத சத்திய வெளிச்சத்திற்கு நாம் கணக்கொப்புவிக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் எதிர்த்ததும் புறக்கணித்ததுமான சத்தியங்களுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு ஒருபோதும் வழங்கப்படாத சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆதலால் அவன் ஒருபோதும் தான் பெற்றிராத சத்திய வெளிச்சத்திற்காக நியாயந்தீர்க்கப்பட முடியாது. நடைமுறைக்கு உகந்த இரக்க மனப்பான்மையின் முக்கியத்துவம். நமது நடைமுறைக்கு உகந்த இரக்க மனப்பான்மையைப் பொறுத்தே கடைசி நாளின் தீர்மானங்கள் அமைவிருக்கின்றன. அன்புடன் செய்யப்பட்ட அனைத்து நன்மையான செயலையும் தமக்கே செய்யப்பட்டது போல கிறிஸ்து அங்கீகரிக்கின்றார். நாடுகள் அனைத்தும் தேவனுக்கு முன்பாக ஒன்று திரட்டப்படும்போது அங்கே இரண்டே இரண்டு பிரிவுகள்தான் இருக்கும். ஏழைகள் மற்றும் துன்பப்படுகின்றவர்களின் உருவத்திலிருக்கும் அவருக்கு, இயேசுவிற்கு, அவர்கள் எதை செய்தார்களோ அல்லது எதை செய்யாமல் புறக்கணித்தார்களோ அதை வைத்து அவர்களுடைய நித்திய முடிவு தீர்மானிக்கப்படும். புறஜாதிகள் மத்தியிலும் கூட அறியாமலே ஆண்டவரை தொழுது கொள்பவர்களும் மனித ஏதுகரங்களின் மூலமாக சத்திய வெளிச்சம் ஒருபோதும் கிடைக்கப்பெற்றிராதவர்களும் இருக்கின்றனர். இருப்பினும் அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். எழுதப்பட்டிருந்த தேவனுடைய பிரமாணத்தை குறித்து அறிவில்லாதவர்களாக இருந்தபோதும் இயற்கையின் வழியாக அவர்களிடத்தில் பேசிய ஆண்டவரின் சத்தத்தை அவர்கள் கேட்டிருக்கின்றனர். பிரமாணம் எதை எதிர்பார்த்ததோ அதற்கு கீழ்ப்படிந்திருக்கின்றனர். அவர்களுடைய கிரியைகள் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களை தொட்டிருக்கின்றார் என்பதற்குச் சான்றாக இருக்கின்றது. மேலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இனங்கண்டுகொள்ளப்பட்டிருக்கின்றனர். ஜாதிகளுக்கு மத்தியிலும் அஞ்ஞானிகளுக்கு மத்தியிலும் உள்ள எளிமையானவர்கள். இரட்சகரின் உதடுகளிலிருந்து கூறப்பட்ட மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு, நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தையை கேட்பதற்கு எப்படிப்பட்ட ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாக இருப்பார்கள்! எல்லையற்ற அன்பை உடையவரின் அங்கீகாரமான வார்த்தைகளை அவரது பின்னடியார்கள் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நோக்கிப் பார்க்கும்போது அவரது இருதயம் எவ்வித மகிழ்ச்சியுடையதாக இருக்கும்! உள்நோக்கம் செயல்களுக்கான குணத்தை அளிக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே சிலர் கண்டிப்பாக சலுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தங்களது நற்கிரியைகளை ஒரு காரணமாகக் காட்டி இரக்கத்திற்காக கெஞ்சுவார்கள். அவர்கள், வாலிபர்களுக்கு தொழிலை அமைத்துக் கொடுத்தேன், மருத்துவமனைகளை உருவாக்க மிதி உதவி அளித்தேன், விதவைகளின் தேவைகளை விசாரித்து ஏழை ஜனங்களை என் வீட்டிலே சேர்த்து கொண்டேன் என்பார்கள். ஆம், அனைத்தையும் நீங்கள் செய்தீர்கள் என்றாலும் உங்களுடைய உள்நோக்கங்களெல்லாம் சுயநலத்தால் மிகவும் கரைபடுத்தப்பட்டிருந்ததால் உங்கள் கிரியைகள் கர்த்தரின் பார்வையில் அங்கீகரிக்கப்படவில்லை. நீங்கள் செய்தவை எல்லாவற்றிலும் சுயம் முதன்மை வாய்ந்ததாக அனைவரும் பார்க்கும்படி கொண்டுவரப்பட்டிருந்தது. நமது செயல்களின் மீது அவமானம் அல்லது உயர்வான சன்மார்க்க மதிப்பு ஆகிய குணத்தின் தன்மையை முத்திரையாகப் பதிப்பது உள்ளத்தின் நோக்கமேயாகும். DA 615, தேவனுடைய முத்திரை என்பது என்ன?
தேவனுடைய மக்கள் அவர்களது நெற்றிகளிலே முத்திரையிடப்படுகின்றனர். அதாவது, இது காணப்படத்தக்கதான முத்திரையோ அல்லது அடையாளமோ அல்ல. மாறாக, அறிவுபூர்வமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சத்தியத்திலே நிலைப்படுத்தப்படுவதாகும். அதனால் தேவனுடைய ஜனங்கள் அசைக்கப்பட இயலாது. தேவனுடைய ஜனங்கள்
முத்திரையிடப்பட்டு அசைக்கப்படுதலிற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பின்பு அந்த காரியம் நடைபெறும். உண்மையில் அது ஏற்கனவே துவங்கிவிட்டது. கர்த்தருடைய ஓய்வு நாளை நேர்மையாக ஆசரிக்கிறவர்கள் மீது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை போடப்படும். தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றிகளில் பெற்றுக்கொள்கிறவர்கள் கண்டிப்பாக நான்காம் கற்பனையின் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாளை உண்மையாய் ஆசரிப்பதே தேவனுக்கு உண்மையாயிருப்பதற்கான அடையாளமாகும். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவராகிய மாபெரும் நியாயப்பிரமாணிகரின் முத்திரை 10 கற்பனைகளில் 4 கற்பனையில் மட்டுமே அடங்கியுள்ளது. கர்த்தருடைய ஞாபகச் சின்னமும் ஏதேனில் ஸ்தாபிக்கப்பட்ட ஓய்வு நாளுமான 7 நாளாகிய ஓய்வு நாளை ஆசரிப்பதே நாம் தேவனுக்கு உண்மையாயிருப்பதின் பரீட்சையாக இருக்கின்றது. பொதுப்படையான அழிவிலிருந்து ஜனங்களை காப்பதற்காக எபிரேய வீடுகளின் கதவுகளில் மேலாக போடப்பட்ட ஒரு அடையாளத்தைப் போலவே தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு அடையாளம் போடப்படும். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாயிருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். எசேக்கியேல் 20:12 என்று தேவன் அறிவிக்கின்றார். குணத்திலே கிறிஸ்துவிற்கு ஒத்த ஒரு தன்மை. குணத்தில் கிறிஸ்துவிற்கு ஒத்த ஒரு தன்மையை கொண்டிருப்பவைகள் மீது மாத்திரமே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை போடப்படும். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை பெற்றிருப்பவர்களும் இக்கட்டுக்காலத்திலே பாதுகாக்கப்படுபவர்களும் இயேசுவின் சாயலை முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும். தேவனுடைய முத்திரை பரிசுத்தமில்லாத ஒரு ஆண் அல்லது பெண்ணின் நெற்றியின் மீது ஒருபோதும் போடப்படமாட்டாது. உலகப்பற்றுள்ள உலக காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கின்ற ஆண் அல்லது பெண்ணின் நெற்றியின் மீதும் அது ஒருபோதும் போடப்படாது. பொய் நாவுகள் அல்லது வஞ்சக எண்ணங்களை கொண்ட ஆண்கள் அல்லது பெண்களின் நெற்றிகளின் மீதும் அது ஒருபோதும் போடப்படாது. முத்திரையை பெற்றுக்கொள்ளுகின்ற அனைவரும் தேவனுக்கு முன்பாக கரையற்றவற்றவர்களாக பரலோகத்திற்குச் செல்லும் பிரஜைகளாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலின் மூலமே அன்பு வெளிப்படுத்தப்படும். பூரண அன்பு எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளும். தேவனை நேசிக்கிறவர்கள் தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றிகளில் பெற்றுக்கொண்டு தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்வார்கள்.
உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிப்பவர்கள் மாத்திரமே ஜீவனுள்ள தேவனின் முத்திரையைப் பெறுவதற்கு சலுகை பெற்றவர்களாக இருப்பார்கள். தேவனால் கொடுக்கப்பட்ட நமது அனைத்து வல்லமைகளையும் உபயோகித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவான வளர்ச்சியின் அளவுக்குத் தக்க பூரண புருஷர்களாயும் ஸ்திரீகளாயும் மாறும் நிலையை அடைய நாம் கடினமாகப் போராடுகின்றோமா? அவரது முழுமையை நாடுகின்றோமா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த நிலையை அடையும்போது தங்களது நெற்றிகளிலே முத்திரையிடப்படுவார்கள். பதிவு செய்கின்ற தூதன் முடிந்தது என்று அறிக்கையிடுவார். சிருஷ்டிப்பினாலும் மீட்பினாலும் அவருக்கு சொந்தமானவர்களான அவர்கள் அவருக்குள்ளாக முழுமையடைவார்கள். முத்திரையிடுகின்ற இந்த காலத்தில்
இயேசு பரிசுத்த ஸ்தலத்திலே தமது பரிந்து பேசுகின்ற ஊழியத்தை முடித்து 2 திரைக்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் வரை இப்பொழுதிருக்கும் ஓய்வு நாள் பற்றிய சோதனை வந்திருக்க முடியாது என்பதை நான் கண்டேன். எனவே 1844 7 மாதத்தில் நடு இராத்திரியின் சத்தம் முடிவடைந்தபோது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவுகள் திறக்கப்படுவதற்கு முன்னதாக மரித்துப்போன கிறிஸ்தவர்கள் உண்மையான ஓய்வு நாளை ஆசரிக்காவிட்டாலும் கூட தற்போது நம்பிக்கையோடு நித்திரை செய்கின்றார்கள். ஏனென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் கதவு திறக்கப்பட்டதிலிருந்து நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கும் இந்த ஓய்வு நாள் சத்தியத்தின் வெளிச்சத்தையும் அதற்கான பரீட்சையையும் அவர்கள் பெற்றிருக்கவில்லை. இந்த காரியத்தில் தேவனுடைய ஜனங்கள் சிலரை சாத்தான் சோதிப்பதை நான் கண்டேன். ஏனெனில் உண்மையான ஓய்வு நாளை ஆசரிக்காமலே அநேக நல்ல கிறிஸ்தவர்கள் விசுவாச வீரர்களாக தங்கள் ஓட்டத்தை முடித்திருப்பதால் இந்த ஓய்வு நாள் தற்போது நமக்கு ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று அநேகர் சந்தேகித்துக் கொண்டிருந்தார்கள். முத்திரையிடுதலின் இந்த காலத்திலே தேவனுடைய ஜனங்களின் மனங்களை நிகழ்கால சத்தியத்திலிருந்து பிரித்து அவர்களை தடுமாறச் செய்ய சாத்தான் இப்போது எல்லா சூழ்ச்சிகளையும் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றான்.
திருமதி, ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் முத்திரையிடப்பட்டதை நான் கண்டேன். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் உயிர் தெழுந்து 144,000 பேரோடு கூட பூமியின் மீது நிற்பார்கள். எனவே அவர்களுக்காக நாம் துக்கிக்க வேண்டியதில்லை என்றும், அவர்கள் இக்கட்டு காலத்திலே இளைப்பாறுவார்கள் என்றும் நான் கண்டேன். நமது பூமியில் 100 வயதைக் கடந்த மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். முதிர்வயதின் இயற்கையான விளைவுகள் அவர்களது பெலவீனங்களிலே காணப்படுகின்றன. ஆனாலும் அவர்கள் தேவனை நம்புகின்றனர். தேவனும் அவர்களை நேசிக்கின்றார். தேவனுடைய முத்திரை அவர்கள் மீது இருக்கின்றது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்ற கூட்டத்தின் மத்தியிலே அவர்களும் இருப்பார்கள். ஓ, தேவனுடைய முத்திரை நம்மீது இடப்படலாம். இன்னும் சிறிது காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய முத்திரையை தங்கள் மீது பெற்றிருப்பர். ஆ, அது நம்முடைய நெற்றியின் மீது போடப்படுமா? தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றிகளிலே முத்திரையை போடுகின்ற தூதன் தங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தை யாரால் தாங்கிக் கொள்ளக்கூடும்? ஒப்பிட்டு பார்க்கப்படும் வகையிலுள்ள இந்த சமாதான நாட்களில் சத்தியத்திலிருக்கும் விசுவாசிகள் தங்களது விசுவாசத்திலே தொடர்ந்து செயலாற்றவில்லை என்றால், மாபெரும் பரீட்சை வரும்போதும் மிருகத்தின் சொரூபத்தத்தை வணங்காமலும் அதன் முத்திரையை தங்கள் நெற்றிகளிலாவது அல்லது தங்கள் கைகளிலாவது பெற்றுக்கொள்ளாமலும் இருக்கப் போகின்ற அனைவருக்கும் எதிராகச் சட்டம் கொண்டுவரப்படும் போதும் வேறு என்ன காரியம் அவர்களை தாங்கி நிலைநிறுத்தும்? இந்த பக்தி வினயமான காலம் வெகு தொலைவிலில்லை. தேவனுடைய ஜனங்கள் பெலவீனராயும் மன உறுதியற்றவராயும் மாறுவதற்கு பதிலாக உபத்திரவ காலத்திற்கென்று பெலத்தையும் தைரியத்தையும் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்க வேண்டும். மிருகத்தின் முத்திரை என்பது என்ன? வாரத்தின் முதலாம் நாளை ஆசரிப்பதின் மூலம் மிருகத்தையோ அல்லது அதன் சொரூபத்தையோ வணங்கக்கூடியவர்களிடமிருந்து வேறுபட்டிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தை நோக்கி பார்க்கும்படிக்கு யோவான் அழைக்கப்பட்டார். இந்த நாளை, முதலாம் நாளை ஆசரிப்பதே மிருகத்தின் முத்திரையாகும். மிருகத்தின் முத்திரை என்பது போப்பு மார்க்கத்தின் ஓய்வு நாளாகும். பரீட்சை வரும்போது மிருகத்தின் முத்திரை என்ன என்பது தெளிவாக காட்டப்படும். அது ஞாயிற்றுக்கிழமையை கைக்கொள்வதாகும். தேவனுடைய முத்திரை அல்லது அடையாளம் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் நினைவு சின்னமான 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் ஆசரிப்பில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மிருகத்தின் முத்திரை என்பது இதற்கு எதிரான வாரத்தின் முதலாம் நாளின் ஆசரிப்பாகும். சிறியோர் பெரியோர் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெச்சிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படுக்குச் செய்தது வெளிப்படுத்தல். 13:16 ஞாயிற்றுக்கிழமையில் மனிதர்கள் தங்கள் கைகளினால் வேலை செய்யாமலிருப்பது மாத்திரமல்ல, அதை ஓய்வு நாளாக தங்கள் மனங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியதிருக்கின்றது. மிருகத்தின் முத்திரை எப்போது பெற்றுக்கொள்ளப்படுகின்றது? இதுவரையில் எவரும் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு இன்னும் மிருகத்தின் முத்திரையாகவில்லை. இந்த விக்கிரகமாகிய ஓய்வு நாளை மனிதர் வணங்கும்படி சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் வரை அது மிருகத்தின் முத்திரையாக இருக்காது. அந்த நாள் பரீட்சையாக வரப்போகின்ற ஒரு நேரம் வரும். ஆனால் அந்த நேரம் இன்னமும் வரவில்லை. தேவன் ஓய்வு நாளை மனிதர்களது விசுவாசத்தை சோதிக்கின்ற ஒரு பரீட்சையாக, அவர்களுக்கும் தமக்கும் இடையில் ஒரு அடையாளமாக கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய பிரமாணத்தை குறித்த வெளிச்சம் தங்களிடத்தில் வந்த பின்பும் அதற்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய பிரமாணத்திற்கு மேலாக தொடர்ந்து மானிடச் சட்டங்களை உயர்த்திப் பிடிக்கும் மனிதர்கள் தங்களுக்கு முன்னிருக்கும் மாபெரும் இக்கட்டு காலத்திலே மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வார்கள். ஓய்வு நாள் சத்தியம் விசேஷமாக சர்ச்சைக்குரிய காரியமாக இருப்பதால் அது விசுவாசத்தின் மாபெரும் பரீட்சையாக இருக்கும். இந்த கடைசி பரீட்சை மனிதர்கள் மீது கொண்டுவரப்படும் பொழுது யார் தேவன் பக்கம் நின்று அவரை சேவிப்பார்கள், யார் அவரை சேவிக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு மத்தியில் வேறுபாட்டின் கோடு தெளிவாக வரையப்படும். 4ஆம் கற்பனைக்கு விரோதமாக சட்டம் இயற்றியிருக்கும் அரசாங்கத்திற்கு பணிந்து போலியான ஓய்வு நாளை கைக்கொள்ளுதல் என்பது தேவனுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு வல்லமைக்கு உண்மையாயிருக்க கடமைப்பட்டிருப்பதின் ஒரு உறுதிமொழியாக இருக்கும்போது
தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து மெய்யான ஓய்வு நாளை கைக்கொள்ளுதல் என்பது சிருஷ்டிகருக்கு உண்மையாயிருப்பதன் ஆதாரமாக இருக்கும். ஒரு சாரார் உலக அதிகாரங்களுக்கு அடிபணிவதன் அடையாளத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, மற்றொரு சாரார் தெய்வீக அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருப்பதன் அடையாளத்தை தெரிந்தெடுப்பதன் மூலமாக தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்வர். ஞாயிறு ஆசரிப்பு கட்டாயமாக்கப்படுவது ஒரு சோதனையாகும்.
வெளிச்சத்தை பெற்றிருந்து நான்காம் கற்பனையை கடமையுணர்வாக அவர்கள் காணும் வரைக்கும் யாதொருவரும் குற்றவாளியாக தீர்க்கப்படமாட்டார்கள். ஆனால் போலியான ஓய்வு நாளை வலியுறுத்தும் சட்டம் பிறப்பிக்கப்படும் பொழுதும் மூன்றாம் தூதனின் உரத்த சத்தம் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வழங்குவதற்கு எதிராக மக்களை எச்சரிக்கும் பொழுதும் உண்மைக்கும் பொய்க்கும் இடையிலுள்ள கோடு தெளிவாக வரையப்படும். அப்போது இன்னமும் மீறுதலில் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்கள் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்வார்கள். ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது உண்மையான ஓய்வு நாள் பற்றிய கடமை உணர்வை குறித்து உலகம் தெளிவாக அறிந்து கொள்ளும். ரோமை விட வேறு எந்த உயர்மட்ட அதிகாரத்தையும் பெற்றிராத ஒரு சட்டத்திற்கு கீழ்ப்படிவதற்காக எவர் ஒருவர் தேவனுடைய கட்டளைகளை மீறுவாரோ அவர் தேவனுக்கும் மேலாக போப்பு மார்க்கத்தை கணம் பண்ணுவார். அந்த நபர் ரோமுக்கும் ரோம சபையால் நியமிக்கப்பட்ட அமைப்பை ஞாயிறு ஆசரிப்பு வலியுறுத்துகிற வல்லமைக்கும் மரியாதை செலுத்துகின்றார். அவர் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகின்றார்.
தமது அதிகாரத்தின் அடையாளமாக இருக்க வேண்டுமென்று தேவன் அறிவித்துள்ள அமைப்பை ஏழாம் நாள் ஓய்வு நாள் உதறி தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக ரோமாபுரி தனது மிக உயர்ந்த அதிகாரத்திற்கு அடையாளமாக தெரிந்து கொண்ட நாளை மனிதர்கள் கனப்படுத்தும் பொழுது அதன் மூலம் அவர்கள் ரோமாபுரிக்கு உண்மையாக இருப்பதின் அடையாளமாகிய மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளுகின்றனர். இந்த காரியம் மக்களுக்கு முன்பாக இவ்வாறு தெளிவாக வைக்கப்படும் வரை அது முக்கிய காரியமாக இருக்காது. மேலும் அவர்கள் மீறுதலில் தொடர்ந்து இருந்து கொண்டு மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களுடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் மத்தியில் சரியானதை தெரிந்து கொள்வதற்காக கொண்டுவரப்படுகின்றனர்.